அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1 வசனங்கள் 13-15 மற்றும் அதிகாரம் 2 வசனங்கள் 23-24. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழ் உலகின் ஆட்சி மண் உலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகியின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 30.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொருந்தியர் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8 வசனங்கள் 7, 9 மற்றும் 13-15 முடிய. நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டுமென்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது. அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதென்றோ? இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5 வசனங்கள் 21-43 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகுந்தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணொருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதே தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு எவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்பியதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதா கூம் என்றார். அதாவது, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அந்த சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதானவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, ஒருவன் வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. ஒருவன் வாழ்வில் எதை விடாவிட்டாலும் அவநம்பிக்கையை மட்டும் கண்டிப்பாக விட வேண்டும். காரணம், நம்பிக்கைதான் வாழ்வை கொடுக்கும், அவநம்பிக்கை வாழ்வை கெடுக்கும். நோய்வாய்ப்பட்டவன் மருத்துவரிடம் நம்பிக்கையோடு செல்லும்போதே பாதி நோய் அவனை விட்டு நீங்கிவிடுகிறது. படிப்பில் மந்தமாய் உள்ளவன் நல்ல ஆசிரியரிடம் நம்பிக்கையோடு செல்லும்போதே அறியாமை நீங்கிவிடுகிறது. அதுபோல துன்பம், வருத்தம், கவலை, சோகம், சோதனை, வேதனை, நோய் வரும் காலத்தில் இறைவனை நம்பிக்கையோடு நாடும்போதே அவையெல்லாம் பாதியாக அல்ல, முழுமையாக குறைந்து விடுகின்றன. காரணம், அவர்தான் மருத்துவருக்கெல்லாம் சிறந்த மருத்துவர் என்று அவரே கூறியிருக்கிறார். மருத்துவர் நோயற்றவருக்கென்று நோயுற்றவருக்கே தேவை. நீதிமான்களை அன்று பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த இறை நம்பிக்கை பற்றித்தான் ஆழமாக எடுத்து சொல்கின்றது. இன்றைய நற்செய்தி இரண்டு புதுமைகளை எடுத்துக் கூறுகிறது. இந்த இரண்டிலும் இறை நம்பிக்கை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இரண்டும் வெவ்வேறு கோணத்தில் கூறப்பட்டுள்ளன. முதலாவது, இரத்தப்போக்குள்ள பெண்ணின் குணம். இங்கு இந்த பெண்ணின் ஆழ்ந்த இறை நம்பிக்கையை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது இந்த நற்செய்தி. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் அவள். மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டனர். அப்படிப்பட்ட சூழலில்தான் இயேசுவை பார்க்கின்றாள். பார்த்த உடனேயே அவளுக்குள் நம்பிக்கை ஒளி பிறக்கின்றது. அந்த நம்பிக்கையை தன் மனதுக்குள்ளே சொல்லி செயலில் வெளிப்படுத்துகின்றாள். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டாள். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அந்த பெண் எண்ணிக்கொண்டாள். இவளுடைய இந்த அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கைதான் அவளுக்கு சுகம் அளித்தது. அதை இயேசுவே கூறுகின்றார். மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் நீ போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். இரண்டாவது புதுமையை பாருங்கள். யாயிருடைய மகள் இறந்து போயிருக்கின்றாள். அவளை இயேசு உயிர் பெற்றெழச் செய்கின்றார். யாயிர் என்பவன் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவன். கண்டிப்பாக அவன் யூதன். அவன் நிச்சயமாக இயேசுனுடைய புதுமைகளை கேள்விப்பட்டிருப்பான். அப்படிப்பட்டவன் தன் மகள் சாகும் தருவாயில் இருப்பதை இயேசுவுக்கு உணர்த்தி அவளை குணமாக்கும்படி வேண்டுகின்றான். இங்கு இவனுக்கும் இறை நம்பிக்கை ஆழமாக உள்ளது. அதை தம் சொல்லில் வெளிப்படுத்துகின்றான். நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று வேண்டி தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றான். அவளின் நம்பிக்கையின் பொருட்டுதான் இயேசுவும் அவளை குணப்படுத்த செல்கின்றார். ஆனால் இயேசு வர காலம் தாழ்த்தவே அச்சிறுமி இறந்துவிடுகின்றாள். இவைகள்தான் ஒருவரின் நம்பிக்கை வாழ்விலே வருகின்ற சோதனைகள். நாம் கவனமாக இல்லாவிட்டால் நமது நம்பிக்கை வீணாகிவிடும், அர்த்தமற்று போகும். மகள் இறந்துவிட்ட செய்தியை வீட்டிலிருந்து வந்த ஆட்கள் தெரிவிக்கின்றனர். உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்? இது மக்கள் கூட்டத்தின் அவநம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்று. ஆம், நம் இறைவன் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள். இதைத்தான் விடுதலை பயண நூலில் ஒரே மலையில் மோசேவுக்கு காட்சி கொடுத்த யாவே இறைவன் கூறுகிறார். இருந்தவர், இருக்கின்றவர், இருக்கப் போகின்றவர் நாமே. இயேசு சாவை தம் சிலுவை மரணத்தால் முற்றிலும் வென்று நித்தியத்திற்கும் நம்மோடு உயிர்த்த ஆண்டவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இயேசு யாயிர் வீட்டுக்கு சென்றபோது அம்மக்கள் அவநம்பிக்கையோடு இருப்பதை பார்த்து இவர்கள் இறைவனின் அதிசயத்தை, அற்புதத்தை காணக்கூடாது என்று அவர்களை வெளியே அனுப்பிவிடுகின்றார். எங்கு நம்பிக்கையில்லையோ அங்கு அற்புத செயல்களும் அதிசயங்களும் நடைபெறுவதில்லை. ஆனால் இயேசு அந்த யாயிர் என்பவரின் நம்பிக்கையின் பொருட்டுதான் அந்த சிறுமிக்கு உயிர் கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்தினார். இங்கு இன்னொரு உண்மையும் நமக்கு புலனாகிறது. அதாவது, வல்ல செயல்கள் 3 வகையில் நடைபெறுகின்றன. முதலாவது, ஒருவரின் தனிப்பட்ட நம்பிக்கையின் பொருட்டு. இரண்டாவது, அடுத்தவரின் சூழ்ந்திருப்போரின் நம்பிக்கையின் பொருட்டு. மூன்றாவது, இறைவனின் தனிப்பட்ட அக்கறை கரிசனை இரக்கத்தின் பொருட்டு. யாரும் கேட்காமலேயே நடைபெறுவது. ஒரு மாலை நேரம் ஒரு சிறு பையன் ஒருவன் பட்டம் பறக்கவிட்டு வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருந்தான். பட்டம் கட்டப்பட்ட கயிற்றை அவன் தன் கையால் இறுக்கி பிடித்துக் கொண்டு அவன் மேலும் கீழும் அசைத்து அதை பறக்கவிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியே சென்ற பெரியவர் ஒருவர், என்ன தம்பி செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், பட்டம் பறக்கவிட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்றான். அதற்கு அவர், நான் எந்த பட்டமும் பறப்பதை பார்க்கவில்லையே என்றார். அதற்கு பையன், மேலே அண்ணாந்து பாருங்கள், அது உயிரே பறந்து கொண்டிருக்கிறது என்றான். உனக்கு எப்படி தெரியும் மேலே பறந்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய பட்டம் என்று? அதற்கு அவன், நான் என் கையில் பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பட்டத்தில் கட்டப்பட்ட கயிற்றிலிருந்து உணர்கிறேன். நான் கயிற்றை மேலும் கீழும் அசைக்க அது மேலும் கீழும் பறக்கிறது என்றான். இனிய இதயங்களே, நமது நம்பிக்கையும் அந்த கயிற்றைப் போலத்தான். கயிற்றை பிடித்துக் கொண்டிருப்பவர் இறைவன், பட்டமாக பறந்து கொண்டிருப்பது நாம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு நம்பிக்கை என்ற அந்த கயிறுதான். கயிறு அறுந்துவிட்டால் பட்டம் அதை வைத்திருப்பவர்களை விட்டு பறந்து விடுவது போல, நம்பிக்கை என்னும் கயிறு அறுந்துவிட்டால் நாமும் இறைவனை விட்டு பிரிந்து விடுவோம். எனவே நம்பிக்கைதான் நம் வாழ்வு. நம்பிக்கைதான் நம்மை இறைவனோடு இணைப்பது. நம்பிக்கைதான் நம்மை நோயினின்றும் சாவிலிருந்தும் குணமாக்குவது, உயிர்ப்பிப்பது. நம்பிக்கை கொள்வோமா? நலம் பெறுவோமா?
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. குறிப்பாக இலங்கையில் அநீதி செயல்களால் அவதிப்படும் எங்கள் தமிழின மக்களை கண்ணோக்கி பாரும். உங்கள் மேலே நாவியை பொழிந்து உங்களை வெற்றி பெற செய்வேன் என்று இசையா இறைவாக்கினர் வழியாக மொழிந்த எங்கள் தெய்வமே, இலங்கையில் மற்றும் மற்ற இடங்களில் அகதிகளாக சென்றுள்ள எங்கள் அன்புக்குரிய தமிழின மக்களின் வாழ்வு மீண்டும் செழிப்பாக மாறச் செய்யும். அவர்கள் இழந்ததை திரும்ப பெறுவார்களாக. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் அவர்கள் மேலிறங்கட்டும். இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.